ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. 1908 ஆண்டு ஒரு வெடிகுண்டு வழக்கில் ஸ்ரீ அரவிந்தர் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்று பார்த்தோம். இந்த நிகழ்வின் விரிவான செய்தியை பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த டேல்ஸ் ஆஃப் பிரிசன் லைஃப் என்ற புத்தகத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதை அவருடைய வார்த்தைகளாலேயே இங்கு நாம் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை இரவு நான் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தேன். அதிகாலை சுமார் 5 மணிக்கு என் தங்கை ஒரே பீதியில் என் அறைக்குள் ஓடி வந்து என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டாள். நான் விழித்து கொண்டேன். கன நேரத்தில் அந்த சிறிய அறை ஆயுதம் தாங்கிய போலீஸாரால் நிரம்பிவிட்டது. சில இன்ஸ்பெக்டர்கள், நிறைய போலீஸ்காரர்கள், துப்பறியும் நிபுணர்கள், சாட்சிகள், இப்படியாக ஒரு கும்பலே வந்திருந்தது. கையில் துப்பாக்கிகளுடன் நன்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு கோட்டையை பிடிக்கப் போவதைப் போல், வீர சாகசம் செய்வது போல் முன்னே சாடினார்கள். அரை தூக்கத்திலிருந்த நான் எழுந்து உட்கார்ந்தேன். சூப்பரிண்டென்டென்ட் மிஸ்டர் கிரேகன் என்னிடம், அரவிந்த கோஷ் எங்கே, நீர்தானா அது என்று கேட்டார். நான் தான் அரவிந்த கோஷ் என்றேன். உடனே அவர் ஒரு போலீஸ்காரனிடம் என்னை கைது செய்ய சொன்னார். அவரிடம் சோதனை வாரண்டை காட்டும்படி கேட்டேன். அதை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திட்டேன். வாரண்டில் வெடிகுண்டை பற்றி குறிப்பிட்டிருந்தபடியால் போலீஸ் பட்டாலும் முசாஃபர்பூர் கொலை சம்பந்தமாக வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டேன். உடனே மிஸ்டர் கிரேகனுடைய உத்தரவின் பேரில் என் கைகளில் விலங்கை மாட்டினர். என் இடுப்பை சுற்றி ஒரு கயிற்றை கட்டி ஒரு இந்து கான்ஸ்டபிள் அதை பிடித்து கொண்டு என் பின்னால் நின்றான். சோதனை காலை 5 மணிக்கு தொடங்கியது. நண்பகல் 11:30 மணிக்கு முடிந்தது. ஏறத்தாழ 11:30 மணிக்கு நாங்கள் வீட்டில் இருந்து புறப்பட்டோம். குளித்து சாப்பிட்டுவிட்டு நாங்கள் லால் பஜார் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி புறப்பட்டோம். பல மணி நேரம் எங்களை காக்க வைத்த பின் ராய்ட் தெருவுக்கு கூட்டிச் சென்றார்கள். தொடக்கத்தில் தனிச்சிறையில் மனம் ஒரு சிறிது கலக்கம் அடைந்தது. ஆனால் 3 நாட்கள் பிரார்த்தனையிலும் தியானத்திலும் கழித்ததன் பயனாக மீண்டும் அசைக்க முடியாத சாந்தியிலும் விசுவாசத்திலும் என் ஜீவன் மூழ்கிற்று. மிஸ்டர் தான்ஹில்லின் நீதிமன்றத்திலிருந்து 5ஆம் தேதி எங்களை அலிப்பூருக்கு கொண்டு சென்றார்கள். நாங்கள் நீதிபதியின் முன் ஆஜர்படுத்தப்படவில்லை. கோர்ட்டுக்குள்ளிருந்து எழுத்து மூலமாக அவருடைய உத்தரவைத்தான் வாங்கி வந்தார்கள். அதன்பின் எங்களை சிறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். சிறையினுள் செல்லும் முன் எங்களை குளிக்க வைத்தார்கள். எங்களுக்கு சிறை ஆடைகளை உடுத்துவதற்கு கொடுத்தார்கள். 4 நாட்களுக்கு பின் குளித்தது ஏதோ சொர்க்கபோகத்தை அனுபவித்தது போல் இருந்தது. பின் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளுக்கு காவலுடன் அனுப்பினார்கள். நானும் எனக்கு கொடுக்கப்பட்ட சிறைக்கூடத்தின் அறையினுள் புகுந்தேன். அறையின் கிராதி மூடப்பட்டது. எனது சிறைவாசம் 5ஆம் தேதி தொடங்கியது. மறு ஆண்டு 6ஆம் நாள் நான் விடுதலையானேன். தனிச்சிறை என்பது நீளம் 9 அடி, அகலம் 5 அல்லது 6 அடி இருக்கலாம். ஜன்னல் கிடையாது. முன்பக்கம் உறுதியான இரும்பு கம்பிகள். இந்த கூண்டே என கழிக்கப்பட்ட விடுதி. அறையின் வெளியில் கல்தரையிலான ஒரு சிறிய முற்றம், உயர்ந்த செங்கல் சுவர், எதிரில் மரக்கதவு. அந்த கதவின் மேல் பகுதியில் கண்மட்டத்தில் ஒரு சிறிய துவாரம். கதவு தாளிட்ட பின் கைதி என்ன செய்கிறான் என்பதை அறியும் பொருட்டு காவற்காரன் சிறிது நேரத்திற்கு ஒரு முறை அந்த துவாரத்தின் மூலம் பார்ப்பதுண்டு. ஆனால் என் முற்றத்தின் கதவு அநேகமாக திறந்தே கிடக்கும். விசேஷ தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்காக ஏற்பாடான சிறு குகைகளே இந்த தனிச்சிறைகள். அதிகாரிகள் எங்களுக்கென்று ஏற்பாடு செய்திருந்த நல்வரவு வசதிகளோ அப்பளுக்கு கூற முடியாதபடி இருந்தன. ஒரு தட்டும் கிண்ணமும் முற்றத்தை அலங்கரித்தன. எனது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் இந்த தட்டும் கிண்ணமும் நன்றாக கழுவி சுத்தம் செய்யப்பட்டால் வெள்ளி போல் மின்னும். அத்தருணத்தில் என் சிறை வாழ்வின் பூரண திருப்தியை உணர்வேன். இந்த கிண்ணத்திற்கு மத கட்டுப்பாடுகள் கிடையாது, பாரபட்சம் கிடையாது. சிறையில் அந்த கிண்ணம் காலை கடன்களை முடித்து கொள்ள உதவியது. பின்னர் அந்த கிண்ணத்தினால் வாய்க்கொப்பளிப்பேன், குளிப்பேன். சிறிது நேரத்திற்கு பின் சாப்பிடும் பொழுது அதே கிண்ணத்தில் சூப் அல்லது காய்கறி பரிமாறப்படும். அதே கிண்ணத்தில் தண்ணீரும் குடித்தேன். பிறகு வாயை கழுவினேன். கிண்ணம் எனது லௌகீக தேவைகளை பூர்த்தி செய்தது மட்டுமன்றி எனது ஆன்மீக தேவைக்கும் உதவி புரிந்தது. வெறுப்புணர்ச்சி என்னை விட்டு நீங்குவதற்கு இத்தகைய பேருதவியையும் குருவையும் வேறெங்கு பெற முடியும்? ஸ்நான அறைகளுடன் இணைந்த விடுதிகள் மேற்கத்திய கலாச்சாரத்தின் அம்சம் என்பதை நான் அறிந்திருந்த போதிலும், ஒரு சிறிய விடுதியிலேயே படுக்கும் அறை, சாப்பிடும் அறை, கழிவறை எல்லாம் ஒன்று கூடி அமைந்தால் இதை அளவுக்கு மீறி அதிசௌகரியம் என்றுதானே கூற வேண்டும். குடிக்கும் தண்ணீருக்கான ஏற்பாடுகள் ஸ்நான ஏற்பாடுகளை விட எவ்வளவோ மேல். அப்பொழுது கோடைக்காலம், எனது சிறிய அறைக்குள் காற்று புக உத்தரவு கிடையாது. ஆனால் மே மாதம் தகிக்கும் வெயில் தடையேதுமின்றி புகும். அறை முழுவதும் சூளையை போன்ற சூடு. இந்த சூட்டில் அடக்க முடியாத தாகத்தை தவிர்க்க தகரடப்பாவில் உள்ள வெப்பமான நீரை குடிப்பதை தவிர வேறு வழியில்லை. திரும்ப திரும்ப அந்த தண்ணீரையே நான் குடித்து கொண்டிருந்தேன். ஆனால் தாகம் தணிந்தபாடு இல்லை. அதிகம் வியர்ப்பதனால் சிறிது நேரத்தில் மீண்டும் தாகம் எடுக்கும். உதார குணமுடைய சிறை வைத்தியருக்கு என்னுடைய தண்ணீர் கஷ்டம் பொறுக்கவில்லை. எனக்காக மண்பானை ஒன்றை ஏற்பாடு செய்ய அவர் முயற்சி செய்தார். ஆனால் விநியோகம் அவர் கையில் இல்லாததால் வெகு நாட்கள் வரை அவருக்கு வெற்றி கிட்டவில்லை. கடைசியில் அவருடைய பேச்சிற்கிணங்க தலைமை குப்பைக்காரன் எங்கிருந்தோ ஒரு பானையை கண்டுபிடித்து விட்டான். அதற்கு முன்பே தாகத்துடன் நடத்திய நீண்ட போராட்டத்தின் பயனாக நான் தாகமற்ற நிலையை அடைந்துவிட்டேன். வெப்பம் மிகுந்த இவ்வறையில் சிறை கம்பளிகள் இரண்டே எனது படுக்கை. தலையணை கிடையாது. வெப்பத்தின் கொடுமை தாங்க முடியாத போது தரையில் உருண்டு புரண்டு ஆனந்தமடைவேன். பூமி தாயின் குளிர்ந்த ஸ்பரிசம் எவ்வளவு இனிமையானது என்பதை அப்பொழுதுதான் அறிந்தேன். மழை பெய்யும் நாட்கள் மிகவும் இன்பகரமானவை. ஆனால் இதிலும் ஒரு கஷ்டம் உண்டு. இடி மழையின் போது ஒரு சிறிய வெள்ளப்பெருக்கு என் அறையில் ஏற்படும். அதன் பின்னர் நனைந்த போர்வையை தூக்கிக் கொண்டு ஒரு ஓரத்திற்கு போவதை தவிர வேறு வழியில்லை. இயற்கையின் இந்த விளையாட்டு முடிந்த பின்னரும் தரை உலரும் வரையில் தூக்கத்தை பற்றிய ஆசையை துறந்து எண்ணங்களில் தஞ்சம் புக வேண்டும். மலம் கழிக்கும் ஓரத்தில் மட்டும்தான் சிறிது உலர்ந்த இடம். ஆனால் போர்வையை அங்கு விரிக்க எனக்கு மனமில்லை. அலிப்பூர் அரசாங்க ஹோட்டலை பற்றி நான் செய்துள்ள வர்ணனை எனது கஷ்டங்களை பறைசாற்றும் பொருட்டல்ல. ஆங்கிலேயர் ஆட்சியில் விசாரணை கைதிகளுக்கான விசித்திரமான ஏற்பாடுகள் எத்தகையவை என்பதையும், நிரபராதிகள் எத்தனை நீடித்த வேதனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் எடுத்துக்காட்டவே. இந்த கஷ்டங்கள் எல்லாம் உண்மையெனினும் இறைவனின் கருணையால், எனக்கிருந்த திட விசுவாசத்தினால் முதல் சில நாட்களுக்கே அவை இருந்தன. அதற்கு பிறகு எனது மனம் இந்த துன்பங்களையெல்லாம் கடந்து எந்த கஷ்டமும் பாதிக்காத ஒரு அதீத நிலையை அடைந்தது. எனக்கு சிறைவாச ஞாபகம் வரும்போதெல்லாம் கோபமோ துக்கமோ ஏற்படாமல் சிரிப்பே வருகிறது. அவர்கள் எங்களை நடத்திய முறை அற்பத்தனமானது, கண்டனத்துக்குரியது என்று சாதாரணமாக அவர்களே கருதுவார்கள். நாங்கள் யாவரும் உயர் குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள். பெரும்பான்மையோர் மிராசுதாரர்களின் புத்திரர்கள், இங்கிலாந்தின் தலை சிறந்த உயர்குடி மக்களுக்கு சமமானவர்கள். நாங்கள் கைது செய்யப்பட்டதற்கான குற்றமோ தாய்நாட்டின் பொருட்டு சுதந்திர போரில் பங்கு கொண்டு நாட்டை அந்நியர் ஆட்சியினின்றும் விடுதலை செய்வதற்கான கிளர்ச்சியில் ஈடுபட்டது, அல்லது அந்நிய ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்தது. இவையே எங்கள் குற்றங்கள். முக்கிய காரணம் போலீசாரின் சந்தேகம் மட்டுமே. சாதாரண திருடர்கள் கொள்ளைக்காரர்களைப் போன்று எங்களை அடைத்து வைப்பது கூண்டில் மிருகங்களை அடைப்பது போல் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஏற்பாடு எனது மாத்ரு பக்தி எனும் நெருப்பில் நெய்வார்த்ததை போலாயிற்று. யோகம் பயிலவும் துவந்தங்களுக்கு அப்பால் செல்லவும் இதை சாதகமான சூழ்நிலையாகவும் அற்புத சாதனமாகவும் எடுத்துக்கொண்டேன். அலிப்பூர் சிறைவாசத்தின் போது எனது நாட்டவரான சக குற்றவாளிகளான விவசாயி, கருமான், குயவன் இவர்களுடன் கூடவே வாழ்ந்து உணவருந்தி அதே கஷ்டங்களையும் சலுகைகளையும் அனுபவித்து அனைவர் உள்ளத்திலும் இறைவன் வசிக்கிறான் என்பதை அறிந்தேன். இந்த சிறையின் சுவர்கள் எங்கும் நிறைந்த பிரம்மன் என்னை அன்புடன் கட்டி அணைப்பதற்காக நெருங்கி வருவது போல் தோன்றியது. ஆறு அறைகளின் முன்னிலையில் காவல் புரியும் காவற்காரனின் முகமும் காலடி சப்தமும் ஒரு ஆப்த நண்பனின் நல்வருகையை அறிவிப்பது போல் இருந்தது. பக்கத்து மாட்டுக் கொட்டகையிலிருந்து கைதிகள் மாடுகளை மேய்ப்பதற்காக தினமும் என் அறையின் முன்பாக இட்டுச் செல்வார்கள். பசுக்களும் இடையர்களும் கண்ணுக்கினிய தினசரி காட்சிகள். அலிப்பூர் தனிச்சிறைவாசம் எனக்கு அன்பு பற்றிய ஒரு இணையில்லா பாடத்தை போதித்தது. இங்கு வருமுன் எனது அன்பு மனித சமுதாயத்திலும் கூட ஒரு குறுகிய வட்டாரத்திலேயே குறுகியிருந்தது. சிருஷ்டியிலுள்ள எல்லா உயிர்களிடத்தும் மனிதனுக்கு எத்தகைய ஆழ்ந்த அன்பு ஏற்படக்கூடும் என்பதையும், ஒரு பசு, ஒரு பறவை, ஒரு சிற்றரும்பை பார்ப்பதில் கூட எவ்வளவு ஆனந்தமடையக்கூடும் என்பதையும் அலிப்பூரில் நான் உணர்ந்தேன். கடவுளிடம் அசையாத நம்பிக்கை இருந்ததால் தனிமை என்னை பாதிக்கவில்லை. சிறையின் வினோதமான உணவு கூட எனது இந்த மனப்பான்மையை அசைக்கவில்லை. மட்டரக அரிசி சோறு, அதில் தவிடு, கூழாங்கல், பூச்சி, தலைமுடி, தூசி முதலியவைகளுடன் தாளிக்கப்பட்டது. தாராளமாக தண்ணீர் கலந்த உப்பு சப்பற்ற பருப்பு, புல் இலைகளுடன் கூடிய கறி உணவு, இவ்வளவு ருசி சத்து ஏதும் இல்லாமல் இருக்கக்கூடும் என்பது இதற்கு முன் தெரியாது. முடிவின்றி இதுவே நீடிக்கும். இரண்டு வேளையும் கீரை, அதே பருப்பு, அதே சாதம். இவ்விஷயத்திலும் மற்ற கைதிகளை விட நான் பாக்கியசாலி. டாக்டரின் தயையினால் ஆஸ்பத்திரியிலிருந்து பாலுக்கு ஏற்பாடு செய்திருந்ததால் அந்த கீரையின் தரிசனத்திலிருந்து ஒரு சில நாட்கள் தப்பித்தேன். ஒருமுறை எனக்கு சாதாரண காய்ச்சல் கண்டது. அப்போது மழைக்காலம். பல ஜன்னல்கள் கொண்ட பெரிய வராந்தாக்களில் ஈரக்காற்று தடையின்றி வீசும். இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு செல்லவோ மருந்து சாப்பிடவோ எனக்கு விருப்பமில்லை. வியாதி சிகிச்சை இவைகளை பற்றிய எனது அபிப்பிராயங்கள் மாறிவிட்டிருந்தன. மருந்து சாப்பிடுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. வியாதி தீவிரமாக இல்லாவிட்டால் இயற்கையாகவே குணமாகிவிடும் என்பது எனது திடமான நம்பிக்கை. யோக பலத்தினால் தடுத்து யோகாபியாசத்தின் சிறப்பையும் தவறாத திட்பமான நற்பயன்களை பற்றியும் எனது தர்க்க புத்திக்கு எடுத்து காட்டி நிரூபிக்க விரும்பினேன். டாக்டர் வைத்தியநாத் பாபு என்ற வங்காளி சிறையின் மருத்துவராக இருந்தார். அவர் என்னை அக்கறையோடு கவனித்து கண்டதோடு அல்லாமல் வீட்டு உணவை போன்ற உணவை எனக்கு அளிக்க ஏற்பாடு செய்தார். மழைக்காலத்தில் சிறை வார்டில் தங்கினால் என் உடல்நிலை கெட்டுவிடும் என்று அஞ்சிய அவர் நான் நீண்ட நாள் ஆஸ்பத்திரியிலேயே சுகமாக தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மேலும் ஆஸ்பத்திரியில் தங்க நான் மறுத்து வார்டுக்கே என்னை திருப்பி அனுப்பும்படி வற்புறுத்தினேன். இந்த சிறைவாசத்தில் முதல் சில நாட்கள் பொழுதுபோக்குவதற்கு புத்தகங்களோ அல்லது வேறு எந்த விதமான உபகரணங்களோ இன்றி இருக்க வேண்டியதாயிற்று. அதன் பின்னர் வீட்டிலிருந்து வேஷ்டி, சட்டை, படிக்க புத்தகங்கள் தருவிக்க எமர்சன் துரை அனுமதி அளித்தார். எனது மாமாவுக்கு வேஷ்டி, சட்டை, படிப்பதற்கு கீதையும் உபனிஷத்தும் அனுப்புமாறு கடிதம் எழுதினேன். இந்த புத்தகங்கள் வந்து சேர 4 நாட்கள் ஆயின. திடமான விருத்தியடைந்த புத்தி கூட இம்மாதிரி சிறைவாசத்தில் ஏன் நிலைகுலைந்து பைத்தியமாகிறது என்பதை இதற்குள் அறிந்து கொண்டேன். அதே சமயத்தில் இறைவனின் எல்லையற்ற கருணையையும் அவருடன் ஒன்றுபட இவை அளித்த அருமையான வாய்ப்புகளையும் உணரலானேன். இறைவன் என்னுடன் விளையாடுகிறார். விளையாட்டு மைதானத்திலேயே ஒரு சில அவசியமான பாடங்களை எனக்கு கற்பிக்கிறார் என்பதை நான் அப்போது உணரவில்லை. முதலாவதாக, தனிச்சிறை தண்டனைக்குள்ளான கைதிகள் எந்த மனோநிலையில் எப்படி உன்மத்தம் அடைகிறார்கள் என்பதை எனக்கு காட்டினார். என் மனத்திற்கு அதன் பலவீனத்தை எடுத்து காட்டி நான் அக்குறையை அடியோடு நீக்க வேண்டும் என்ற கடவுளின் இரண்டாவது உத்தேசத்தையும் உணர்ந்தேன். யோக நிலையை நாடுபவன் கூட்டத்தையும் தனிமையையும் ஒன்றாகவே பாவிக்க வேண்டும். உண்மையில் இந்த பலவீனம் சில நாட்களிலேயே நீங்கிவிட்டது. இப்போது 20 வருடங்கள் தனிமையாக இருக்க நேர்ந்தாலும் கூட மனம் அசையாது என்று தோன்றுகிறது. மங்களமயமான ஈசன் தீமையிலும் நன்மையையே விளைவிக்கிறான். அவரது மூன்றாவது உத்தேசம் எனது யோகாபியாசம் என் சுயமுயற்சியால் நடைபெறாது என்பதையும், யோக சித்தி அடைவதற்கு தேவையானவை ஸ்ரத்தையும் பரிபூர்ணமான ஆத்ம சமர்ப்பணமே என்பதையும், இறைவன் மனம் குளிர்ந்து தானாகவே எனக்கு அளிக்கும் சக்தி, சித்தி இவற்றை ஏற்று அவற்றை அவரது வேலைக்காகவே பயன்படுத்த வேண்டும் என்பதையும் எனக்கு விளக்குவதே. அஞ்ஞானத்தின் கரிய இருள் சிறிதே விலக ஆரம்பித்த தினத்திலிருந்து உலகத்தில் நடைபெறும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் மங்களமயமான ஸ்ரீஹரியின் வியக்கத்தக்க எல்லையற்ற கருணை வடிவத்தை காணத் தொடங்கினேன். எந்த சம்பவமானாலும் சரி, பெரியதோ சிறியதோ அல்பமானதோ நன்மை விளைவிக்காத சம்பவம் ஒன்று கூட இல்லை என்பதைக் கண்டேன். ஒரு காரியத்தின் மூலமாக இறைவன் அநேகமாக இரண்டு அல்லது மூன்று உத்தேசங்களை நிறைவேற்றி வைக்கிறார். ஒருநாள் பிற்பகல் நான் சிந்தித்த வண்ணம் இருக்கும்போது முடிவில்லாமல் எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. திடீரென இவைகள் கட்டுக்கடங்காமலும் ஒன்றுக்கொன்று முரணாகவும் மாறி மனத்தை கட்டுப்படுத்தும் சக்தியை நான் இழந்து போகும் நிலை வந்துவிட்டது என்பதை அறிவுறுத்தின. பிறகு சுயநிலை அடைந்தபோது என்னுடைய மனம் கட்டுப்பாட்டு சக்தியற்றிருந்த போதிலும் இந்த அற்புத நிகழ்ச்சியை பெரும் அமைதியுடன் கவனித்து கொண்டிருந்தது என்பது ஞாபகத்திற்கு வந்தது. தீவிர ஆர்வத்துடன் உருக்கமாக இறைவனை அழைத்தேன். எனது புத்தி பிறழாமல் இருக்க பிரார்த்தனை செய்தேன். அக்கணமே ஒரு குளிர்தென்றல் என் ஜீவன் முழுவதுமாக வீசியது. என் வாழ்வில் என்றுமே கண்டிராத ஒரு மகோன்னத ஆனந்தத்தையும் சுகத்தையும் அனுபவித்தேன். நிச்சிந்தையாக நிம்மதியாக தனது தாயின் மடியில் தூங்கும் குழந்தையைப் போல் நான் ஜெகன்மாதாவின் மடியில் அடைக்கலம் அடைந்தேன். எனது சிறை வாழ்வின் துன்பங்கள் யாவும் அன்றே முடிவடைந்தன. அச்சிறையில் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருந்த போதிலும் இறைவன் அன்று ஒரே கணத்தில் எனது அந்தர் ஜீவனுக்கு அருளிய அபார சக்தியின் வலிமையினால் இந்த துன்பங்கள் அனைத்தும் வந்து போன பிறகும் எனது மனம் அவற்றால் சிறிதும் பாதிக்கப்படாமல் இருந்ததைக் கண்டேன். மாறாக என் மனம் துக்கத்தினிடையேயும் பலம் ஆனந்தம் இவைகளை பெற்று சொந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் நிராகரித்தது. துன்பங்களை தாமரை இலையில் விட்ட நீர்த்துளிகளைப் போலிருந்தன. அதன் பின்னர் புத்தகங்கள் வந்து சேர்ந்தபோது அவைகளின் அவசியம் மிக குறைந்துவிட்டது. அதன் பின்னர் தனிச்சிறையில் நீண்ட நாட்கள் எவ்வாறு ஆனந்தமாய் இருக்க முடிந்தது என்பதை இந்நிகழ்ச்சியிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இதற்காகவே இறைவன் இந்த அனுபவத்தை அளித்தார். என்னை பைத்தியமாக்காமல் தனிச்சிறை வாசத்தினால் படிப்படியாக உன்மத்தம் அடையும் நிலையை என்னுள் நாடகமாடி எனது புத்தியை இந்த நாடகத்தை காணும் அசையாத சாட்சியாக இருக்குமாறு செய்தார். இதனால் நான் பலமடைந்தேன். மனிதனின் கொடுமை வதைகளுக்கு இலக்கானவரிடம் அதிக அன்பும் இரக்கமும் என்னிடம் தோன்றின. பிரார்த்தனையின் அபார சக்தியையும் பயனையும் உணர்ந்தேன். இவ்வாறு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தனது சிறைவாச அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். ஒரு சோதனையை அவர் எவ்வாறு சாதனையாக மாற்றிக்கொண்டார் என்பதை அவருடைய இந்த அனுபவம் நமக்கு உணர்த்துகிறது. அலிப்பூர் வழக்கை பற்றியும் சிறையில் அவர் பெற்ற முக்கியமான ஆன்மீக அனுபவங்களையும் நாம் அடுத்த வாரம் மீண்டும் பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.